ஓம் சாந்தி. பாபாவின் அவ்வியக்த முரளியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்து டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் டிஸ்கஸ் செய்வதின் தமிழாக்கத்தின் சாரமாக பார்க்கலாம். பாபா இது போல சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தாயாக ஆக வேண்டும், அதாவது ஜகத் மாதாவாக ஆக வேண்டும். இதனுடைய டிஸ்கஷன் பற்றி பார்க்கலாம். பிரதர் ஒரு உண்மையான கதையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை நில அதிர்வு ஏற்பட்ட சமயத்தில் மீட்பு படை குழுவினர்கள் அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். அந்த குழுவின் தலைவர் ஒரு வீட்டை பார்க்கின்றார். அது முழுமையா இடிஞ்சு இருக்கு. ஆனா ஒரு ஜன்னல் வழியா ஒரு உருவம் தெரியுது. உற்று பார்த்தா ஒரு சின்ன பெண்மணி இருக்கிறாங்க, முன்னாடி சாஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தலைவருக்கு ஒரு சிந்தனை தோணுகின்றது, இவங்க உயிரோட இருக்காங்களா அல்லது இல்லையா, எப்படியாவது உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்து உள்ள போய் பார்க்கறாங்க. பார்த்தா அந்த பெண்மணி முன்னாடி இப்படி பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க இரு கைகளிலும் இரு பொருள்கள் இருக்கு. கிட்ட போய் பார்க்கறாரு, அந்த உடல் ரொம்ப சில்லுன்னு ஆகிருக்கு, வெறச்சு இருக்கு. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு இவங்க இறந்துட்டாங்கன்னு. அந்த இடத்த விட்டு நகர்ந்த போது அவருக்கு ஏதோ ஒரு சிந்தனை தோன்றுகின்றது. திரும்பி பார்க்கறாரு, அந்த பெண்மணிக்கு கீழே வேற ஏதோ ஒரு பொருள் இருப்பது போல தோணுகின்றது. குனிந்து பார்க்கும் போது அது ஒரு சின்ன குழந்தையா இருக்கு. பூ போட்ட போர்வையால போர்த்தப்பட்டிருந்தது. 3 மாத குழந்தை. அந்த போர்வையை நீக்கி பார்த்தபோது ஒரு செல்போன் இருந்தது. அந்த போன்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணி இருந்தது. அதனை அவர் படித்து பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவருடைய கண்கள் கலங்குகின்றது. அந்த செல்போன மற்ற வீரர்களுக்கு காமிக்கிறார். ஒவ்வொருவரும் அதை பார்க்கும் போது கண்ணீர் விடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து குழந்தைய செக் பண்றாங்க, குழந்தை உயிரோட இருக்கு. ஆனா ஏன் ஒவ்வொருவரும் அந்த செய்தியை படிக்கும் போது அழுதாங்க அப்படின்ற கெஸ் யாருக்காவது இருக்கா அப்படின்னு சபையை பார்த்து கேக்குறாரு பிரதர். அதுல சில பேரு சில பதில்கள் சொல்றாங்க. சிலர் இது போல சொல்றாங்க, அந்த குழந்தை பிழைத்திருந்தால் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து என் குழந்தையை காப்பாற்றியதற்கு நன்றி அப்படின்ற பதில கொடுக்கறாங்க. ஆனா உண்மையிலே அந்த மெசேஜ் என்னவாக இருந்தது என்றால், அந்த தாய் தன் குழந்தைக்கு இது போல டைப் பண்ணிருக்காங்க, நீ மட்டும் உயிரோட இருந்தால் புரிந்துகொள், நான் உன்னை மிகவும் நேசித்தேன் என்று அதுபோல எழுதியிருப்பாங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தைக்காக தன்னையே டோட்டலா தியாகம் பண்ணிருக்காங்க. காரணம், அவங்களுடைய முதுகு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருந்தது. அந்த பில்டிங்கோடைய இடிஞ்ச சமயத்துல அவங்க வந்து அதை தாங்கிக்கிட்டாங்க, குழந்தைய காப்பாத்திட்டாங்க. சோ அந்த மாதிரி அன்பின் காரணமாக அந்த குழந்தைய நேசித்ததின் அடிப்படையில தன்னைத்தானே ஒரு சமர்ப்பணம் செய்து கொண்டார், தியாகம் செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த அவ்வியக்த முரளியில பாபா இது போல சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தாயாக ஆக வேண்டும், ஜெகத் மாதாவாக, சக்தி மாதாவாக ஆக வேண்டும். பொதுவா அனைத்து தாய்மார்களும் இந்த சமுதாயத்துக்கு பல முறை பல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு புத்தகம் கூட இருக்கு, த மதர்னு. அதுல தாய்மார்களின் கதைகள் இருக்கும். அவங்க குழந்தைகளுக்காக எது போன்ற தியாகத்தை செஞ்சிருக்காங்க, அதன் மூலமா குழந்தைகளை எப்படி சக்திசாலியா ஆக்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க தியாகம் செய்து சில குழந்தைகளை வரலாற்றை படைக்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள், அது போன்ற கதைகள்லாம் இருக்கும். தாய்னா என்ன, தாய்மைனா என்ன? யார் வேணா ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம், தாயாக மாறலாம். ஆனா தாய்மை அப்படின்ற விஷயம் மாறுபட்டதாக இருக்கின்றது. அது வித்தியாசமான பொருளை கொண்டது. ஏன்னா தாய்மை என்பது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். அவங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இருக்காது, இல்லாமே அவங்க அந்த உயர்ந்த அடிப்படையில, உயர்ந்த ஆதாரத்துல, எல்லைக்கப்பாற்பட்ட மனப்பான்மையில, அவங்க இதயம் முழுமையா அன்பினால் நிறைந்திருக்கும் அனைவருக்காக, அதுதான் தாய்மை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் யாரும் வந்து அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல, மேலும் யாரும் வந்து சக்தியை கொடுத்தா மட்டும் திருப்தி அடைய மாட்டாங்க. காரணம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு பாலனை தேவைப்படுகின்றது. எது போன்ற பாலனை என்றால், எல்லாருக்கும் அந்த அன்பினுடைய பாலனை தேவைப்படுகின்றது. எந்த மாதிரி அன்பின் பாலனை என்றால், நிபந்தனையற்ற அன்பின் பாலனை தேவைப்படுகின்றது. அது எப்படி கொடுப்பது, எதன் மூலமாக கொடுப்பது? பாபா ஒரு அவ்வேக்த முரளியில 1982 இது போல சொல்லியிருக்காங்க. ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட தாயா ஆகணும்னா, ஜெகத் மாதாவா ஆகணும்னா என்னென்ன வழிகள், என்னென்ன யுக்திகள் அப்படின்றத புரிய வச்சிருக்காரு. அதன் மூலமா அந்த எல்லைக்கப்பாற்பட்ட தாய்மை நமக்குள்ள ஏற்படும். அதனால இந்த அவ்வேக்த முரளியில இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிரதர் ஆரம்பிக்கிறாங்க. பாபா வந்து இந்த முரளியில இந்த சபைய எது போல பார்க்கின்றார் என்றால், ராயலான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் ஏன் ராயல் என்று அழைக்கின்றார், யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. காரணம், பாபா இந்த சபைய ஒரு கோர்ட்டா பார்க்கிறாரு, ஒரு அசம்பிளியா பார்க்கிறாரு? அவர் சாதாரணமாக பார்க்கவில்லை. ஏன் பிரதர் சொல்றாங்க, நான் இந்த முரளியை படிக்கும் போது இது போல சிந்தனை செஞ்சிட்டு இருந்தேன். பகவான் தன்னுடைய குழந்தைகளை ஒரு சுயராஜ்ய அதிகாரியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். சுயராஜ்ய அதிகாரி என்றால், அவர்கள் மட்டுமே உரிமையை அடையக்கூடிய அதிகாரத்தன்மை இருக்கின்றது. அவர்கள் எது போல அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால், பாபா இது போல சொல்றாரு, கர்மாதீத் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஹிந்தில இந்த தீத் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதனுடைய உண்மையான பொருள் வந்து எல்லாத்தையும் கடந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். சோ பாபா நம்மை இது போல பார்க்கின்ற, ராயலான குழந்தைகளாக, சுயராஜ்ய அதிகாரியாக, கர்மாதீத் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல பார்க்கின்றார். ஆனா அனைவரும் எப்படி அமர்ந்திருக்கின்றோம்? நம்பர் வாரியாக. சிம்மாசனமும் நம்பர் வாரியாக இருக்கின்றது, உரிமை அடைவதும் நம்பர் வாரியாக இருக்கின்றது, அமர்ந்திருப்பதும் நம்பர் வாரியாக இருக்கின்றது. கர்மாதீத் என்றால் என்ன? சில விஷயங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம், காரியங்களின் பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருப்பது. இரண்டாவது, கர்மேந்திரங்களின் மீது முழுமையான கட்டுப்பாடு. மூன்றாவது, எல்லைக்கப்பாற்பட்ட அந்த ஒரு தாய்மை, ஜெகத் மாதாவா இருப்பது. முதல்ல செல்ஃப் சோவரின், சுயராஜ்ய அதிகாரி. அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, அவங்களுடைய கர்ம இயந்திரங்களின் மீது முழுமையான கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. சுயத்திற்கு எஜமானனாக இருப்பாங்க. அவங்களுடைய கர்ம இயந்திரங்கள், அதாவது பார்ப்பது, கேட்பது, வாசத்தை நுகருவது, சுவைப்பது, தொடு உணர்ச்சி, இதற்கெல்லாம் வந்து அவங்க எஜமானனா இருப்பாங்க. அந்த ஒரு செல்ஃப் மாஸ்டரியில இருப்பாங்க. சாக்கார் முரளில பாபா இது போல சொல்வது உண்டு, நீங்கள் கடைசி சமயத்தில் கர்மாதீத் நிலையை அடைவீர்கள் என்று. ஆனா அதனுடைய அர்த்தமானது, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய மனப்பான்மை அது போல இருக்க வேண்டும். கர்மாதீத் என்பது செய்வது அல்ல, அது போல் இருப்பது. கர்மாதீத் என்பது தேகத்தை விட்டு ஆத்மா பிரிந்தாலும் பரந்தாமத்திற்கு சென்று விடுவது, காரியங்கள் பிரபாவத்தில் வராமல் இருப்பது. ஆனா நம்ம இத என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேகத்துல இருக்கும் போதே காரியத்தின் பிரபாவத்தில் வராமல் காரியத்தின் பந்தனத்தின் அனுபவம் செய்யாமல் இருப்பதே ஆகும். சோ பந்தனம் என்பதின் அர்த்தம் என்னவாக இருக்கின்றது? என்னுடைய மாணவர்கள், என்னுடைய இடம், என்னுடைய சேவா, என்னுடைய சகயோகி ஆத்மாக்கள், இதுவே பந்தனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைய வேண்டும். எப்படி அடைவது? எப்படி கர்ம இயந்திரங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது? இப்போ ஐம்புலன்கள் பார்த்தா சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கு. பகவத்கீதையில கூட இது போல சொல்லியிருக்காங்க, ஒரு புலன் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் மீதி நான்கு புலன்களையும் அது இழுத்துவிடும், ஈர்த்துவிடும் என்று. அப்போ இந்த புலன்களை எப்படி தூய்மைப்படுத்துவது? இந்த புலன்களுக்குள்ள எவ்வளவு ஒரு அசுத்தம் இருக்கின்றது. ஒரு முரளில லண்டன் குரூப் பரிவாரத்திற்காக பாபா இது போல சொல்லியிருக்காங்க, நீங்க சேவை செய்யும் போது முழுமையா தேகத்தின் அபிமானம் என்பது மறந்து விடுவீர்கள் என்றார். சோ புலன்களின் கட்டுப்பாட்டுக்கு நான் வருவதற்கு புலன்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அதுபோல் தூய்மைப்படுத்துவதற்கு நாம் சேவா செய்ய வேண்டும். சோ இதுவே மூணு வகை இருக்கு, ஒன்னு சர்வீஸ், ரெண்டாவது சேவா, மூணாவது டியூட்டி. டியூட்டி அது ஒரு கடமை, நம்ம போறோம் அதை செய்யறோம். சர்வீஸ் கொடுக்கப்பட்டதை செய்யறோம். ஆனா சேவா என்பது அதனுடைய அர்த்தம் மாறுபட்டதாக இருக்கின்றது, உயர்ந்ததாக இருக்கின்றது. சேவா என்பது சமர்ப்பணம் ஆகக்கூடிய அந்த ஒரு பாவனை, உயர்ந்த மரியாதையின் பாவனை இருக்கும், அதுதான் சேவா. இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா அதுல முழுமையான அர்த்தம் கிடைப்பதில்லை. இப்போ ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு, அதை வேற ஒரு பாட்டில நான் போர் பண்றேன்னா அதுல பாதிதான் போய் சேரும். சோ அது மாதிரி தான் இந்த சேவான்ற வார்த்தை வந்து அதனுடைய அர்த்தம் தனிப்பட்டதா இருக்கு. அது வந்து சரண்டரான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியதா இருக்கு சேவா என்பது. பாபா கூறுகின்றார், நிரந்தர சேவாதாரியாக ஆகுங்கள், முழு நாளும் முழுமையாக சேவா செய்யுங்கள். இப்ப இந்த புலன்கள் எப்படி தூய்மை அடையும்? சிறப்பான யுக்தி என்னவாக இருக்கின்றது? சேவை செய்வதாகும். அனைத்து புலன்களையும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். இப்போ புலன்கள்லாம் சஞ்சலப்படுது, குறும்பா இருக்கின்றது. சோ அது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு நாம் சேவையில் மூழ்க வேண்டும். தாதி ஜானகிஜி ஒரு முறை கர்மாதீத் என்பதற்கு இது போல விளக்கம் கொடுத்திருக்காங்க. தாதி சொல்றாங்க, கர்மாதீத் என்பது காரியங்களின் செயல்களின் பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருப்பது. அந்த மாதிரி விடுபட்ட நிலையில சரீரம் விடும் போது நம்ம பரந்தாமத்திற்கு செல்கின்றோம். ஆனா தாதிஜி தன்னுடைய ஆசையை இது போல சொல்லியிருக்காங்க, நான் கர்மாதீத் நிலையை அடைந்த பிறகு பரந்தாமத்திற்கு செல்வதற்கு விருப்பமில்லை, நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு சேவாதாரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இது எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தமாக இருக்கின்றது. பிரதர் ஒரு செயிண்ட் கதைய சொல்றாரு. ஒரு சந்நியாசி எது போல வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹோலி ஷேடோ அப்படின்ற ஒரு கதை. ஒரு புனித சந்நியாசி வாழ்ந்து வந்தாங்க. அவரை அனைவரும் நேசித்தாங்க, அனைவரும் விரும்பினாங்க. காரணம், அவர் மக்களுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல செயல்களை செஞ்சுட்டே இருந்தாரு. எது போல அப்படின்னா, நட்சத்திரங்கள் போல மற்றவர்களுக்கு ஒளிய பரப்பிட்டே இருந்தாரு. பூக்களின் நறுமணம் போல மற்றவர்களுக்கு நறுமணத்தை வழங்கிக் கொண்டே இருந்தாரு. சில ஏஞ்சல்ஸ்க்கு அவரை கண்டு ஈர்ப்படையறாங்க, கீழே வராங்க, அவரை சந்திக்கிறாங்க. அந்த புனிதமான நபரை கண்டு இது போல சொல்றாங்க, உங்களுடைய அந்த சுயநலமற்ற சேவை, மனித நேயத்திற்காக நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சேவை எங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கின்றது. அதனால ஏதாவது ஒரு சக்தி, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த சந்நியாசி இது போல சொல்றாரு, எனக்கு யார்கிட்ட இருந்தும் எதுவும் வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு. அப்போ ஏஞ்சல்ஸ் இது போல சொல்றாங்க, இல்ல இல்ல, நாங்க உங்களுக்கு கொஞ்சம் சக்தி தரோம். அதாவது யாராவது நோயாளிகளை உங்களை பார்க்க வந்தாக்கா, நீங்க ஜஸ்ட் அவங்கள தொட்டாலே போதும், அவங்க சரியாயிடுவாங்க. அந்த சக்தி நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அது என்னுடைய வேலை அல்ல, அது ஏஞ்சல் செய்யக்கூடிய வேலையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ஏஞ்சல்ஸ் இது போல சொல்றாங்க, ஓகே, யாராவது மனம் முடிந்து உங்களை வந்து சந்திச்சாங்கன்னா, நீங்க அவங்கள பார்க்கும் போது, அவங்க கிட்ட பேசும் போது, அவங்க அது போல சரியாயி குஷி ஆயிடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இது என்னுடைய வேலை இல்லையே, இது கடவுளுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. மூணாவது ஏஞ்சல்ஸ் இது போல சொல்றாங்க, பாருங்க, இது போன்ற சக்திகள் கிடைச்சா உங்களை கிட்ட வரவங்க, உங்களை பாக்குறவங்க உங்களை மகிமை பாடுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க கடவுள்கிட்ட போவாங்க. சோ உங்க மூலமா அவங்க கடவுள்கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு அடைவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு நேரடியாவே அவங்க கடவுள்கிட்ட போகட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ஏஞ்சல்ஸ்க்கு குழப்பமாயிடுது, கடவுள்கிட்ட போறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. இந்த சன்னியாசி வந்து எதையுமே விரும்பல, ஆனா எங்களுக்கு ஏதோ ஒன்னு கொடுக்கணும்னு இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஆசைய சொல்றாங்க. அதுக்கு கடவுள் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. ஏஞ்சல்ஸ் கீழே இறங்குறாங்க, வந்து அந்த சன்னியாசி கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்கோ அது போல இருந்தா சொல்லுங்க, அந்த நிபந்தனையின் அடிப்படையில நாங்க உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் இது போல சொல்றாரு, ஆஹா, அப்படி நீங்க சக்தி கொடுக்கறதா இருந்தா இந்த மாதிரி கொடுங்க. அதாவது, நான் யாருக்கு நல்லது செஞ்சாலும் அது எனக்கு தெரியக்கூடாது, மேலும் மனிதர்களுக்கும் நான் தான் அந்த நல்லது செஞ்சேன் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது போலவே அவங்களுக்கு அந்த வரம் வழங்குறாங்க. ஏஞ்சல்ஸ் சென்று விடுகின்றார்கள். சன்னியாசி நடந்து கொண்டே செல்கின்றார். அவர் எதிரில் வரக்கூடிய நோயாளிகள் குணமாகின்றார்கள். ஆனா இவருக்கு அது தெரியவே இல்லை. மனிதர்களுக்கும் யார் மூலமா தனக்கு குணமாகிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கல. வறண்ட நிலம் பக்கம் போறாரு, அது நடக்க நடக்க பசுமையா ஆகுகின்றது. ஆனா இவராலதான் பசுமை ஆனது அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியல. தான் நடந்ததின் மூலமா தன்னுடைய பின்பக்கம் எல்லாமே அந்த நிலம் எல்லாம் பசுமை ஆனது அப்படின்னு இவருக்கும் தெரியல. வறட்சியான ஆறு பக்கம் போறாரு. இவர் செல்லும் போது அங்கு நல்ல நீர்வளம் பெருகுகின்றது. சோ மனிதர்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல மனிதனை தெரிஞ்சுக்க முடியல. தான் தான் அந்த நல்ல காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு அவராலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா எல்லாரும் எதை நினைவு செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு புனிதமான நிழல் ஒன்று இருக்கு. அந்த நிழல் எங்கெல்லாம் செல்கின்றதோ நோய் குணமாகுகின்றது, வறண்ட நிலம் பசுமை ஆகுகின்றது அப்படின்னு எல்லாருமே அந்த புனித நிழலை நினைவு செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அதுதான் ஹோலி ஷேடோ. சோ அது போன்ற நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு பந்தனமும் இல்லாம சேவா செய்தால் அந்த ஒரு லேசான தன்மை. அது போல மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும், எந்தவித ஆசையும் வைக்காம. அதாவது தாம் பேர் புகழ் அடையணும், தன்னுடைய மகிமை பாடணும் அப்படின்னு எந்தவித ஆசையும் இல்லாம தான் தான் அந்த செயல்களை செஞ்சோம். அந்த செயல்களின் நினைவு கூட இல்லாம, அதனுடைய தாக்கம் கூட துளி கூட இல்லாம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பதுதான் கர்மாதீத் நிலை அப்படின்றத சொல்றாரு. ஒருமுறை பாபா அவர்கள் தீதி மன்மோனி அவர்களுக்கு கர்மாதீத் என்றால் என்ன அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய செயல்கள் கூட நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, மேலும் அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்களின் தாக்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்ற டீப்பான விஷயம் பாபா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும்னா சுயத்திற்கு எஜமானனாக இருக்கணும். அதுல ஐந்து கர்மேந்திரங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது போல கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு நாம் புலன்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அதுபோல் தூய்மை ஆகுவதற்கு முழுமையா நம்ம சேவால இருக்கணும். சேவால இருக்கும் போது எந்தவித பந்தனமும் இல்லாம கர்மாதீத் நிலையில இருக்கணும். சோ பாபா அது போல குழந்தைகளை கர்மாதீத் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க கூடியவர்களா பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுல கூட சில குழந்தைகள் நம்பர் வாரியாக இருக்கின்றார்கள். சுயராஜ்ய அதிகாரி அடைவதிலும் அந்த உரிமை பெறுவதிலும் நம்பர் வாரியாக இருக்கின்றார்கள். சிலருடைய நெற்றியின் மத்தியில் அது போல மின்னி கொண்டிருக்கக்கூடிய வர்ணம் நிறைந்த மணியாக தெரிகின்றது அப்படின்னு பாபா இந்த முரளில சொல்றாரு. சோ எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை பயன்படுத்துகின்றார்களோ அந்த அளவிற்கு நெற்றியின் மத்தியில் இருக்கக்கூடிய மணி என்பது பிரகாசமாக மின்னுகின்றது. இதுவும் நம்பர் வாரியாக இருக்கின்றது அப்படின்னு பாபா சொல்றாங்க. சோ இன்னைக்கு பாபா இந்த முரளில ராயல் கேதரிங்க பாக்குறாங்க, சுயராஜ்ய அதிகாரிய பாக்குறாங்க, கர்மாதீத் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களை பார்க்கின்றார், கூடவே இஷ்ட தேவதைகளை பற்றி கூறுகின்றார். சோ முரளில மட்டும் ஆழமா பார்க்கும்போது பாபா எது போல துவங்குகின்றார், எங்கு அழைத்து செல்கின்றார், எது போன்ற விஷயங்களை கோர்க்கின்றார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ விசேஷமான தேவதைகள் அவங்க வந்து பூஜைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள். சோ அது போல பூஜைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஐந்து வகையான லட்சணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க, அல்லது ஐந்து வகையான குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒன்று, சுப்ரீம்லி பியூர், பரம் பவித்திரமா இருப்பாங்க. இரண்டாவது, வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலா இருப்பாங்க. மூன்றாவது, அனைவரிடத்திலும் அந்த ஒரு கருணை வைப்பாங்க. நான்காவது, ஆன்மீக அன்பின் கடலாக இருப்பாங்க. மாஸ்டர் ஆன்மீக அன்பின் கடலாக இருப்பாங்க. ஐந்தாவது, அனைவருக்காகவும் சுப பாவனை என்பதை வைப்பார்கள். சுபாபா இது போல சொல்றாங்க, இந்த ஞானம் என்ற கண்ணாடியை பாருங்கள். நான் எந்த அளவுக்கு சுயராஜ்ய அதிகாரியாக ஆகியிருக்கின்றேன், நான் எந்த அளவுக்கு வர்ணம் நிறைந்த மணியாக இருக்கின்றேன், நான் எந்த அளவிற்கு விசேஷமான தேவதையாக ஆகியிருக்கின்றேன். சோ எந்த அளவுக்கு நம்ம ஞானம் என்ற கண்ணாடியை பார்த்து நம் மனதை சுத்தம் செய்கின்றோமோ, நம் மனதை தூய்மை ஆக்குகின்றோமோ, அந்த அளவுக்கு நாமே சுயராஜ்ய அதிகாரி ஆவோம். சோ பிரதர் ஒரு சின்ன கதை சொல்றாங்க. ஒரு முறை ஜென் மாஸ்டர் அந்த குரு வந்து சிஷ்யர்கிட்ட இது போல சொல்றாரு, பாருப்பா நீ அந்த லாட்ஜுக்கு சென்று வா, படிப்பினியை படித்து கொண்டு திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. காலை முதல் மாலை வரைக்கும் நீ அங்கே உட்காரணும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ அந்த சிஷ்யர் சொல்றாரு, நான் அங்க உட்கார்ந்து என்ன ஒரு படிப்பினியை எடுத்துக்கொள்ள முடியும்? ஆனாலும் குரு சொல்றாருன்னு சிஷ்யர் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த லாட்ஜ் முதலாளி என்னெல்லாம் செய்யறாங்க, மக்கள் எது போல வராங்க அப்படின்றத பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் வராங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க. ஆனா இந்த முதலாளி வந்து அவ்வப்போது தன் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடிய சுத்தம் படுத்திட்டே இருக்காங்க. எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தூய்மைப்படுத்துறாங்க. ஏன்னா கண்ணாடியின் சுபாவமே தூசியை தன் மீது படிந்து கொள்வது, அதுல போய் தூசி வந்து ஒட்டிக்கும். சோ அதனால அந்த முதலாளி எழுந்தெழுந்து துடைக்க ஆரம்பிக்கிறார். சோ அப்ப அந்த சிஷ்யர் கூட கேக்குறாரு, ஏன் இதை அடிக்கடி கிளீன் பண்றீங்க? அப்போ அந்த முதலாளி இது போல சொல்றாரு, கண்ணாடியில மட்டும் தூசி போய் ஒட்டிக்கும்பா, அதனாலதான் அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. அதே போல மனமும் ஒரு கண்ணாடி போலதான், நம்ம வந்து அதை தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம எப்போதுமே ஒரு படிப்பினை எடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால சுத்தமா நாம் எப்படி இருக்கின்றோம், எது போல இருக்கின்றோம் அப்படின்றத படிப்பினியா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். 1982ல பாபா இது போல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாங்க. நீங்க எது போன்ற விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் உங்ககிட்ட வந்து இது போல பார்க்கணும். அதாவது இவங்க தான் அவங்க, நாங்க இவங்களை பார்த்துட்டோம். சோ அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி நீங்க பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும். மேலும் அவர்களையும் யோகியாக ஆக்க வேண்டும். காரணம், உலக ஆத்மாக்கள் பாலனைக்காக தாகமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக அன்பு கொடுங்க, ஆனா வெறுமனே பாலனையே கொடுத்துறாதீங்க. அவங்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட பாலனையே கொடுங்க. அதன் மூலமா அவங்களுக்கு அனைத்து பிராப்திகளும் கிடைக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய தாயே என்னுடைய தாயேன்னு. ஆனா நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய பாபா. இப்ப எப்படி நம்ம வந்து மேரா பாபான்னு சொல்றோமோ, அது போல அவங்க வந்து என்னுடைய தாயே அப்படின்றத சொல்லுவாங்க. தாய் அப்படின்னாலே குழந்தைகளை சக்திசாலியா ஆக்குவாங்க. தாய் அப்படின்னா குழந்தைகளை தந்தையிடம் அழைத்து செல்வார்கள், சந்திப்பு சேவிப்பார்கள். அது போல ஆத்மாக்கள், இந்த உலக ஆத்மாக்கள் தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட பிரத்யக்ஷம், ஏற்பட வேண்டும் என்றால் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து இது போல உணர வேண்டும், வெளிப்பட வேண்டும். இவர்களே அவர்கள், இவர்களே அந்த எஜமானர்கள், இவர்களே கடவுளின் தூதுவர்கள், இவர்களே வழிகாட்டிகள், இவர்களே ஏஞ்சல்ஸ் என்று சொல்ல வேண்டும். அதுபோன்ற தாயாக நாம் மாற வேண்டும். காரணம், இந்த அவ்வைத்த முறையில பாபா எல்லைக்கப்பாற்பட்ட தாயாக ஆக வேண்டும் என்று கூறியுள்ளார். அதுபோன்ற தாய்மை நமக்குள் இருக்க வேண்டும். தீவிர புருஷார்த்திகள் எது போல முயற்சி செய்யறாங்க, அவங்களுடைய முயற்சியின் தாக்கம் மனிதர்கிட்ட எது போல வெளிப்படும் என்றால் ஏழு வகையில வெளிப்படும். ஒன்று, மனிதர்கள் அவர்களை ஏஞ்சலாக பார்ப்பார்கள். இரண்டாவது, இஷ்ட தேவ ஆத்மாக்களாக பார்ப்பார்கள். மூன்றாவது, ஒளிப்புள்ளியாக. நான்காவது, முழுமையான ஒளியின் ஸ்வரூபமாக. ஐந்தாவது, கடவுளே இவர்களிடம் உள்ளார்கள் என்பது போல. ஆறாவது, உலகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். ஏழாவது, உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாக பார்ப்பார்கள். பாபா கூறுகின்றார், அவர்கள் உங்களை தாய் போல பார்க்க வேண்டும், உங்களை அது போல பார்ப்பார்கள். உங்களுடைய உயர்வான பார்வையானது அது போல இருக்க வேண்டும். சாதனால பிரதர் சொல்றாங்க, நம்ம 1 மினிட் ஸ்பிரிச்சுவல் ட்ரில்ல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்கறாங்க. ஓம் சாந்தி. நான் நெற்றியின் மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். நானே ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஒளியின் ஸ்வரூபமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தேகத்திலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்கின்றேன். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, இந்த தேகத்தில் இருந்து கொண்டே அதுபோல் அமர்ந்திருக்கின்றேன். எனது கர்மாதீத் நிலை அனுபவமாகிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து காரியங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றேன். முழுமையான எஜமானனாக அனைத்து கர்ம இயந்திரங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நான் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். இப்பொழுது எனது சூட்சும உடலின் மூலமாக நான் மேல் நோக்கி பயணம் செய்கின்றேன், கடந்து செல்கின்றேன். அனைத்தையும் கடந்து செல்கின்றேன். இயற்கையின் 5 தத்துவங்களை கடந்து செல்கின்றேன். சூட்சும வதனத்தை அடைகின்றேன். பாப் தாதா அவர்கள் என் முன் இருக்கின்றார். நான் கர்மாதீத் ஸ்திதியின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். பாபா எனது தலையின் மீது பொறுப்புதாரி என்ற கிரீடத்தை அணிவிக்கின்றார். தெய்வீக குணங்களின் மணியை வழங்குகின்றார். நான் இப்பொழுது இந்த சூட்சுமமான உடலின் மூலமாக அவரிடமிருந்து சக்திசாலியான திருஷ்டியை பெற்றுக்கொண்டு கீழே இறங்குகின்றேன். நான் இது போன்ற ஒரு சப்தத்தை கேட்கின்றேன். இவர்களே அவர்கள் ஆவார்கள், இவர்களே அவர்கள் ஆவார்கள். இந்த உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் என்னை ஜெகத் மாதாவாக பார்க்கின்றார்கள், எல்லைக்கப்பாற்பட்ட தாயாக பார்க்கின்றார்கள், சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயாக பார்க்கின்றார்கள். நான் அனைத்து ஆத்மாக்களின் முகங்களை பார்க்கின்றேன். அவர்கள் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுகின்றார்கள். அவர்கள் என்னை தன்னை நெருங்கிய உறவாக அனுபவம் செய்கின்றார்கள், உணர்கின்றார்கள். எனக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருப்பது போல் உணர்கின்றார்கள், அனைத்தையும் அடைந்தது போல் உணர்கின்றார்கள். நாலாபுறமும் இது போன்று கேட்கின்றது, என்னுடைய தாயே, என்னுடைய தாயே என்று. நான் அவர்களுக்கு இது போல சொல்லித் தருகின்றேன், என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்று. அவர்களும் அதனை கேட்டு மகிழ்கின்றார்கள். எவ்வளவு அழகான காட்சியாக இருக்கின்றது! ஒரு தந்தையின் பிரத்யக்ஷம் ஆகின்றது, தெய்வீகமான ஆனந்தம். சிலர் என்னை வழிகாட்டியாக பார்க்கின்றார்கள், சிலர் என்னை எஜமானனாக காணுகின்றார்கள், சிலர் என்னை தூதுவனாக பார்க்கின்றார்கள். எனது பரம்பவித்திர ஸ்வரூபத்தை காணுகின்றார்கள். ஆன்மீக அன்பின் கடலாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு எனது தாய்மையின் எல்லைக்கப்பாற்பட்ட பாவனையை உணர்கின்றார்கள். நான் ஆன்மீக தன்மையுடன் மெல்ல மெல்லமாக கீழே பிரவேசம் செய்கின்றேன். எனது தேகத்தின் நினைவு ஏற்படுகின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சோ பாபா நமக்கிட்ட இந்த விரும்பக்கூடிய விஷயமானது, உலக மாதாவாக ஜகத் மாதாவாக நாம் வெளிப்பட வேண்டும் என்பதே ஆகும். சோ நம்மை அது போல அவர் அலங்கரிக்கின்றார். நாமே அலங்காரம் நிறைந்த ஆத்மாக்கள். நாம் அலங்காரம் அடைந்து மற்றவர்களையும் அலங்காரம் செய்ய வேண்டும். ரொம்ப ஈர்ப்பான சுயமரியாதை ஒன்று இருக்கின்றது, அதாவது ஐ எம் பாபாஸ் மவுத், நான் பாபாவின் வாயாக இருக்கின்றேன். அது போன்ற ஒரு கருவி, நான் அவருக்கு புல்லாங்குழலாக இருக்கின்றேன், அவர் என்னை இசைக்கின்றார். நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்தவுடனே அவர் உங்களுக்கு முன் ஆஜராவார். நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள், உங்களுக்கு முன் அவர் ஆஜராகின்றார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு முன்னும் பின்னும் இரு பக்கங்களிலும் அவர் இருக்கின்றார். நீங்கள் நினைவு செய்யுங்கள், உடனே அவர் உங்களுக்கு முன் ஆஜராவார். நாமே அவருடைய அலங்காரம், நாமே சிவசக்திகள். சிவனும் சக்தியும் பிரிக்கவே முடியாது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து சிந்தனை செய்யுங்க. அதன் மூலமா அந்த போதையில இருங்க, அதை உணருங்க. சோ சுயராஜ்ய அதிகாரியா ஆகிய விடலாம். லண்டன் குரூப்புக்கு ஒரு முறை பாபா இது போன்ற விஷயங்களை சொல்லியிருந்தாரு. 4 விஷயங்கள், 1 பேர்ட், லோட்டஸ், கிரவுன் அண்ட் சர்விங். அதாவது நீங்கள் பறவை போல இருக்க வேண்டும். இந்த ஸ்தூல உலகத்துல இந்த ஸ்தூல தேகத்தின் மூலமா மனிதர்கள் அங்கு இங்கும் பறந்துட்டே இருக்காங்க. ஆனா அதுல என்ன அப்படி ஒரு அழகு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புலன்களின் மூலமா மகிழ்ச்சி அடைறாங்க, அதாவது தேக அபிமானத்தின் மூலமா. ஆனா நம்ம வந்து சற்று மாறுபட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வின் மூலமாக, அந்த நினைவின் ஸ்வரூபமாக, சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு விஷயம் ஈர்ப்பதில்லை. அவங்களுடையது வந்து ஸ்தூல மகிழ்ச்சியாக இருக்கின்றது, ஆனா அது எங்கேயும் நம்மை அழைத்து செல்லாது. ஒரு முழுமையான அதிருப்தி தான் நமக்கு கொடுக்கும். ஆனா நம்முடைய நிலை என்பது சூட்சுமமான மகிழ்ச்சி, அது பறக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது போன்ற பறவையாக நாம் ஆக வேண்டும். 2வது லோட்டஸ், தாமரை போல அன்புமயமாகவும் இருக்கணும், அந்த அதே போல விடுபட்டு இருக்கணும். இந்த சேர்ல தான் வாழணும், ஆனா விடுபட்டு இருப்பது, அந்த சேரின் தாக்கம் இல்லாமல் இருப்பது. 3வது பொறுப்பின் கிரீடம், உலக சேவைக்காக நமக்கு இந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டது. உலக சேவையும் இருக்கணும், சுய சேவையும் இருக்கணும். 4வது நிரந்தர சேவாதாரியாக இருப்பது. தேக அபிமானம் எனக்குள்ள விடுபட வேண்டும் என்றால் நான் நிரந்தர சேவாதாரியாக இருக்க வேண்டும், நிரந்தர யோகியாக ஆக வேண்டும். ஒரு முறை தாதி ஜானகிஜி அவங்க வந்து ஒரு குழுவா சேவைக்கு போயிருந்தாங்க. இரவு ஆகியும் வரல, மிட் நைட் வரக்கூடிய சமயமா இருந்தது. ஆனா பிரம்மா பாபாவுடைய அந்த தாய்மையான அன்பு என்பது எது போல இருந்தது என்றால், அவர்களுக்காக ஒரு வாளியில சுடுதண்ணி நிரப்பி ஒரு டவலோட காத்துட்டு இருந்தாராம். அதே போல நைட் 2 மணி ஆனாக்கா பாபா வந்து சுத்தி வந்து பார்ப்பாங்களாம். எல்லாருக்கும் தேவையான கம்பளி கிடைச்சிருக்கா, சில சமயம் கொசு வலைய நீக்கி உள்ளுக்குள்ள ஏதாவது கொசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாராம். சோ அது போல அவர்கிட்ட அந்த ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட தாய்மை என்பது இருந்தது. சோ அதே மாதிரி இப்போ இங்க நிறைய ஃபாதர்ஸ் இருக்கிறோம், தந்தைமார்கள் இருக்கிறீங்க, பிரதர்ஸ் இருக்கிறீங்க, குமார்ஸ் இருக்கிறீங்க, மாத்தாஸும் இருக்கிறீங்க. ஆனா உலகத்திற்கு முன்னாடி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கு முன் நாம் ஒரு ஜகத் மாதாவாக ஆகியே விட வேண்டும். சோ பாபா வந்து இன்னைக்கு சுயராஜ்ய அதிகாரிய பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்னா எந்தவித பந்தனமும் இருக்கக்கூடாது. அதனால எனக்குள்ள ஆழமாக சென்று பார்க்க வேண்டும். ஞான கண்ணாடியின் மூலமாக என்னுடைய திருஷ்டி எது போல இருந்தது, நான் எதில் முயற்சி செய்ய வேண்டும், இப்படி நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்னுடைய செயல்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஆகிவிட்டேனா, இது போல சோதனை செய்யணும். ஒரு முறை மம்மா 3 மாத காலத்திற்கு பெங்களூர்ல சேவை செஞ்சாங்களாம். அப்போ அழகான சேவை நடந்திருக்கு. ஒரு அவங்க சேவை எப்படி இருந்ததுன்னு மவுண்ட் அபல விசாரிச்ச போது மம்மா வந்து வெறும் ஒரே பதில் சொல்லியிருக்காங்க, நல்ல விதமா நடந்தது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்து அந்த சேவை எவ்வளவு அழகா நடந்தது அப்படின்றத வர்ணனை செஞ்சிருக்காங்க. அது போல இருக்கணும் சேவையை கூட நம்ம வந்து விஸ்தாரமா பேசக்கூடாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு எல்லாருமே போடுறாங்க. நாம் அனைவரும் பாபாவின் அலங்காரமாக இருக்கின்றோம், நாம் அனைவரும் பாபாவின் வாயாக இருக்கின்றோம். சோ எந்த அளவுக்கு நாம் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகியிருக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் கர்மாதீத் என்ற ஸ்திதியின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அதுபோன்ற விசேஷமான தேவதையாக ஆகிவிட்டோமா? நாம் அனைவருக்கும் எல்லைக்கப்பாற்பட்ட அன்பின் பாலனையை நிபந்தனை இல்லாமல் கொடுக்க வேண்டும். இதுதான் பாபாவுடைய மெசேஜாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.